நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் நினைத்தா ஞானராஜா.
வணக்கம் சஞ்சயன்.
அமெரிக்க வெளியுறவுத்துறை சர்வதேச பெண்கள் தினமான இன்று துணிச்சலான பெண்கள் என்று சிலரை தேர்ந்தெடுக்கும் பொழுது இலங்கையிலிருந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.
பிரணீதா, உங்களது பின்னணி என்ன என்று அறிந்து கொள்ள நமது நேயர்கள் ஆவலாக இருப்பார்கள்.
நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மன்னார்ல தான். என்னுடைய தாய் தந்தையர்கள் யாழ்ப்பாணத்து பின்னணியை கொண்டிருந்தாலும் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மன்னார்ல. கல்வி கற்றது வந்து புனித சவேரியா சென்ட் சேவியர்ஸ் கேர்ள்ஸ் காலேஜில், பிறகு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கொழும்பு பல்கலைக்கழகத்துல லா ஃபேக்கல்ட்டியில சட்ட படிப்பு படிச்சு லா காலேஜில எக்ஸாம் எழுதி சட்டத்திறனியானேன். என்னுடைய மனித உரிமை பணிக்கான அத்திவாரம் வந்து என்னுடைய தாத்தாவினுடைய தம்பி ஒரு ஆள் இருந்தவர், ஐயர் சேவியர்னு சொல்லி, அவர் ஒரு பேரிஸ்டர், கனடாவில் ஒர்க் பண்ணவர். அவர் ஒரு நிறுவனம், மனித உரிமைகள் இல்லம் என்று ஒரு நிறுவனத்தை நிறுவி மனித உரிமைகளோடு பிரச்சனையில் இருக்கிற சிறுபான்மையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவைகளை வழங்கி கொண்டிருந்தவர். நான் என்னுடைய சட்டமாணி படிப்பை முடித்த உடனே நான் அந்த நிறுவனத்தில் ஒரு கனிஷ்ட சட்டத்திறனியாக இணைந்து கொண்டேன். நான் கூடுதலாக மனித உரிமைகளோடு சேர்ந்த வழக்குகளையே நீதிமன்றங்களில் பேசுறதுக்கு ஆரம்பித்ததன் அடிப்படையில் அன்று தொடக்கும் இன்று வரைக்கும் நான் மனித உரிமைகள் தொடர்பான வேலைகளிலேயே தான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நீதிமன்ற வழக்குகளை தோன்றி அதற்காக பேசுறது மட்டும் இல்லை, இலங்கையில பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கிற மக்கள் எதிர்கொள்கின்ற சட்டத்துறையான பிரச்சனைகளுக்கு கூடுதலான விழிப்புணர்வு கருத்தரங்குகள், கேட்கை நிறைகள், அதுகளுக்கு வலுவாளராக அல்லது ஆலோசகராக நான் போய் வந்திருக்கிறேன். இந்த நேரத்துல நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். 2018 வந்து மெல்பர்ன்ல பாரிடர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக வேண்டி நான் அங்க வந்து கோர்ஸை முடிச்சதோட மெல்பர்ன் விக்டோரியன் பார்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து நான் ஒரு வெளிநாட்டு கவுன்சிலாக என்னை பதிவு செய்யும் இருக்கிறேன். நினைக்கிறேன் இந்த நேரத்துல அந்த கனெக்ஷனையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கலாம். என்னுடைய கரியர் டெவலப்மெண்ட்ல அதுவும் ஒரு மைல் கல்லாக அமைஞ்சிருக்குது.
எமது நாட்டுடனும் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பது நமக்கு இன்னும் மகிழ்வை தருகிறது. மனித உரிமைகள் மீது உங்களுக்கு எங்கிருந்து ஆர்வம் ஏற்பட்டது, அல்லது மனித உரிமைகள் குறித்து செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை எங்கிருந்து உதித்தது?
என்னுடைய முன்னுதாரணம் என்று சொல்லி என்று சொன்னேன் என்றால் என்னுடைய அம்மாட அப்பா மிஸ்டர் அல்ஃப்ரட், அவர் வந்து மன்னருடைய யுத்த காலத்துல பெரிய இக்கட்டான சூழல்கள் 1987-88 அப்படியான பகுதியிலிருந்து 2004 வரையான காலப்பகுதி மட்டும் மன்னரோட பிரஜைகள் குழுவினுடைய தலைவராக பதவி வகிச்சிருந்தவர். அந்த நேரத்தில் அவர் வந்து கூடுதலாக கையாண்ட வழக்குகள் வந்து கைது செய்தல், தடுத்து வைத்தல், சித்திரை வதத்துறது அப்படியான விஷயங்களோடு சம்பந்தப்பட்டதுகள் தான். அப்ப அவர் அவருடைய தம்பியார் ஐயர் செவியரோடு சேர்ந்து பாதிக்கப்படுற மக்களுக்கு சட்ட ரீதியான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்கும் அவர்களுக்கான விடுதலை பெற்றுக் கொடுக்கிற வேலைகளையும் செய்து கொண்டிருந்தவர். அப்ப கூடுதலா வந்து அவருடைய பணியை வந்து நான் சின்னிலிருந்தே பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன். அதே நேரத்துல சின்ன வயதிலேயே தந்தையை இழந்த நான் என்ற அடிப்படையிலையும் எனக்கு தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பாக இழைக்கப்பட்ட உரிமை மீறல்களுக்கு நிவாரணம் கேறி வார ஆக்கள் படுற கஷ்டங்கள் துன்பங்களை நான் சின்னிலிருந்தே பார்த்துக்கிட்டேன். எனக்குள்ள ஒரு கனவு இருந்தது ஆரம்பத்துல, நான் ஒரு ஜியாகிரபி ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அந்த சைட்ல போய் டீச்சர் ஆகணும், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல ஷைன் பண்ணணும்னு நான் அப்படியான ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருக்கேக்கல. இந்த விஷயமும் மனதுக்குல இருந்தது உண்டு. ரெண்டாவது வந்து எங்களோட மாமா ஒரு ஆள், அம்மாட கசின் ஒரு ஆள் மருத்துவ பட முதலாம் வருடமானவனா இருக்கேக்கு கிளாலில ஷெல் அடிபட்டு இறந்து போயிட்டார். அப்ப அந்த நேரம் எங்களோட குடும்பத்துல ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒருத்தரையுமே யுத்த பிரதேசங்கள்ல இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க விடுறது இல்லையென்று, ஜியாகிரபி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்ன்ற கனவுக்கு அதோட முற்றுப்புள்ளி வந்துட்டது. அதுக்கு பிறகு எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல. நான் சட்டத்துறையை தெரிவு செய்துதான் போக வேண்டும் என்று என்னுடைய குடும்பம் தீர்மானிச்சு என்ன சட்டத்துறைக்கு அனுப்பினவங்க. அப்ப என்னுடைய இரண்டு தாத்தா மாரோட பின்னணியும் மனித உரிமைகள்ல முன்னுக்கு இருந்தது உதாரணங்களாக, அதை வச்சுக்கணும் நான் என்னுடைய மனித உரிமைகள் தொடர்பான பயணத்தை ஆரம்பிச்சு இன்றைக்கு மட்டும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன்.
ஆனால் இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே மனித உரிமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோ அல்லது அதற்கான சட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவதோ உங்களது உயிருக்கு அல்லது உங்களது உடைமைகளுக்கு ஆபத்து இல்லையா?
எங்களுடைய தாத்தா வேலை செய்த காலத்துல அந்த நேரம் வந்து சரியான பயங்கரமான காலகட்டங்கள் என்னன்னு சொன்னால், அவர் ஒரு சாதாரணமான பென்ஷனியர். அவரை நம்பி நூற்றுக்கணக்கான மக்கள் வீட்டு வாசல்ல வந்து நின்று தங்கட பிள்ளையில போய் பாக்குறதுக்கு பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, எது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லிக்கல. அவர் வந்து ஒரு தைரியமான துணிச்சலாக வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லையண்டு முன்னுக்கு போய் நின்று படைத்தரப்பினரா இருக்கட்டும் அல்லது போலீஸா இருக்கட்டும் யாரோடையுமே போய் கதைச்சுக்கல்வர். அவருக்கு பயம் என்ன சாமான் கொஞ்சமும் இல்லை. இப்ப சில நேரங்கள்ல எங்களுக்கு உறுதுணையா இருந்தது அவர் தான் முட்டு முழுதாக, அப்பாவும் இல்லாத காலத்துல. அப்படி இருக்கேக்க நாங்க பயப்படுறது இவர் போறார் வாரன்னு. நான் அவர்கிட்ட முகத்துல நான் ஒரு நாளுமே பயத்தை கண்டது இல்லை. அதே நேரத்துல அவர் சொல்லுவார், நீங்க சரியான வழியை நீங்க தெரிவு செய்து சரியான பாதையில போய் நீங்க சரியானதுக்காக நியாயம் கேப்பீங்களா இருந்தால் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லையன்னு சொல்லியாண்டு. அவருடைய தைரியமும் துணிச்சலும் தான் எனக்கு முன்னுதாரணமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுவரை காலமும் நான் செய்த வேலைகள், நீதிமன்றத்துல தோன்றின வழக்குகள் என்றது தொடர்பா நான் எதுவுமே வந்து பொது வழியில கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை. என்னன்னு சொல்லி என்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி ஆபத்தான சூழல்கள் இருக்கும், அதுகளை கடந்தும் போயிருக்கிறேன் நான். ஆனால் ஒரு விஷயத்துல வந்து தீர்மானிச்சு அதுக்கு ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி என்ற ஒரு எண்ணம் மனதுல தோன்றினால் எனக்கு அதை கடைசி மட்டும் செய்து கொடுக்கணும் என்ற ஒரு உத்வாகம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அப்ப நான் அது சம்பந்தமான நேரங்கள்ல இப்ப தாத்தா இல்ல, ரெண்டு பேருமே அவர்களுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் நான் எப்பயுமே நினைவு கூர்ந்து கொள்வேன். அந்த அடிப்படையில தான் நான் கணக்க விஷயங்கள் சவால்களாக கிரவுண்ட் லெவல்ல வந்தாலும் அவற்றை நான் கடந்து சமாளிச்சு இந்த பணியில இன்னும் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் அளிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சர்வதேச பெண்கள் தினத்தையொட்டி உலகளாவிய வகையில் மிகவும் துணிச்சலான பெண்கள் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அடையாளம் காட்டியவர்களில் ஒருவரான இலங்கை தமிழ் வழக்கறிஞர் ரணிதா ஞானராஜா. ஒரு பெண்ணாக அந்த கடமையை செய்வதில் ஆண்களை விட அதிக சிக்கல் இருக்கிறதா அல்லது அதே சிக்கல்கள் தானா?
சிக்கல் கொஞ்சம் வித்தியாசமா வேறும் பெண்ணாக இருக்கிற காரணத்தால. ஒன்று வந்து நான் திருமணமாகி எனக்கு ஒரு 10 வயது குழந்தையும் இருக்குது. என்னுடைய பணி வந்து எந்த நேரம் எங்க நிக்கணும்னு சொல்லி என்று சொல்றதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டு இல்லை. இப்ப நான் சில நேரம் இன்றைக்கு கொழும்புல இருக்கலாம், சில நேரம் நாளைக்கு நான் மட்டக்களப்புக்கு போக வேண்டி இருக்கும் அவசரமா. அப்படி என்று கேட்கல, எனக்கு இருந்த குடும்ப பொறுப்புகள் அதுகளை வந்து என்னோட சம பங்காக பகிர்ந்து கொண்டது வந்து என்னுடைய கணவர். அந்த இடத்துல நான் அவரது பொறுப்புகளும் பகிர்ந்தலும் புரிந்து கொள்ளலும் வந்து எனக்கு முற்றுமுழுதான ஒரு பக்க தைரியமாக அல்லது உதவியாக இருக்கின்றது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு ஆணாக இருந்து அந்த சமூக மட்டத்துல வார சவால்களை எதிர்கொள்றதிலும் பார்க்க, பெண்ணாக இருந்து எதிர்கொள்றது வந்து சரியான கஷ்டம். சில நேரங்கள்ல நீங்கள் போகல உங்களுக்கு எத்தனையோ விதமான ஹாரஸ்மெண்ட் வரும், உங்களை வந்து ஜெல் அவுட் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும், உங்களை லேபிள் பண்ணுவாங்க சில இடங்கள்ல. சோ அப்படியான இதுகளை வந்து நாங்கள் வந்து கடந்து இது எல்லாத்தையும் இந்த காலகட்டம் அந்த காலை விட்டு போட்டு நாங்கள் என்னத்துக்காக வேண்டி நான் போறனோ அந்த விடயத்தை மாத்திரமே மனதுல வச்சுக்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்யறதுக்கான வேலைகளை செய்துட்டு வந்திருக்கிறேன். ஆனால் நான் கடந்து வந்த பாதையை நான் இப்ப இந்த விருது கிடைச்சதுக்கு பிறகுதான் யோசிச்சு பாக்குறேன். எத்தனையோ சவால்கள் வந்ததுதான் இல்லையன்னு சொல்லி என்று சொல்லல. ஆனால் என்னால அதுல உறுதியா நின்று அந்த சவால்கள் அந்த கரடுமுடரான பாதையை கடந்து வரக்கூடியதா இருந்ததுன்னு சொன்னால், ஒன்று வந்து என்னுடைய குடும்பம், இரண்டாவது வந்து நான் சார்ந்து வேலை செய்கின்ற நிறுவனமும், என்னோட சேர்ந்து வேலை செய்கின்ற சக சட்டத்திறனிகளும், அதை விட என்னுடைய நண்பர்கள் எல்லாத்திலும் பார்க்க நான் யாருக்கா வண்டி சேவையை கொடுக்கணும்னு யோசிக்கிறேனோ அந்த சேவை நாடிகள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் தான். முற்றுமுழுதாக நான் அந்த சவால்களை முகம் கொடுத்து ஊக்கம் பண்ணி இந்த பணியில தொடர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கிறாங்க.
உங்களுக்கு விருது வழங்கும் பொழுது குறிப்பாக இலங்கையின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான மிகுந்த ஆர்வத்துடன் அர்ப்பணிப்புடன் நீங்கள் செயற்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விருது எப்படி வழங்கப்பட்டது என்ற செய்முறை உங்களுக்கு தெரியுமா?
நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற அமெரிக்க தூதரகம் ஆக்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த விருதுக்கு தெரிவு செய்து, அந்த அடிப்படையில் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில தான் வெளியுறவுத்துறை வந்து தெரிவு செய்யறதுன்னு சொல்லி அண்டு.
இந்த பட்டியலில் தேடினால் இந்த விருது பெற்றிருக்கும் முதல் தமிழ் பெண் நீங்கள் என்று படுகிறது, அது உண்மைதானோ?
எனக்கு தூதரகம் அறிவித்ததின் அடிப்படையில இதுக்குள்ள முதலாவதா விருது பெற்றுக் கொள்கிற தமிழ் பெண் நான் தான் இலங்கையை பொறுத்தமட்டில.
மீண்டும் அதற்கான வாழ்த்துக்கள். உங்களது செயற்பாடுகளுக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களது துணைவரது ஆதரவு இருக்கிறது என்று. அவரும் சட்டத்துறையில் ஈடுபட்டவரா?
இல்ல, என்னுடைய கணவர் உண்மையா வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம்ல தான் படிச்சவர். ஆனால் அவர் வந்து முகாமைத்துவம் துறையில படிச்சிருந்தாலும் தனக்கு இருக்கின்ற சமூகத்தின் மத்தியில் இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக அவர் ஒரு ஊடகவியலாளராகத்தான் தன்னை மாற்றிக்கொண்டார். தான் கற்றுக்கொண்ட துறையில சேவையை வழங்குறதிலும் பார்க்க அவர் ஒரு பிரபலமான மீடியா நிறுவனத்தினுடைய செய்தி பணிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். கணக்க சவால்கள் எதிர்கொண்ட ஒரு நபர் என்ற அடிப்படையில அவருடைய பக்கத்துணை வந்து எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்குது. அவருடைய துறையும் என்னுடைய துறையை மாதிரியே சவால்களை அல்லது சிக்கல்களை பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற ஒரு துறையாக இருக்கின்றதால் அந்த சேலஞ்சஸை நண்டு முகம் கொடுத்து கையாள்ற என்றதை பார்த்தும் சில நேரங்கள்ல சிலதுகளை நான் தனிப்பட்ட ரீதியில கையாள்றதுக்கு அவரும் ஒரு முன்னுதாரணமா எனக்கு இருக்கிறார்.
கேட்க இனிமையாக இருக்கிறது. மிக்க நன்றி ரணிதா ஞானராஜா. உங்களது செயற்பாடுகள் மெச்சக்குரியவை, அவை தொடர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி சஞ்சயன். நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.